நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை இந்திய மீனவர்களிடையே இம்மாதம் 20ஆம் தேதி சென்னையில் திட்டமிட்டப்பட்டுள்ள கூட்டம் நடப்பது சாத்தியம் இல்லை என்று இலங்கை மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்ன பிபிசியிடம் தெரிவித்த விஷயங்கள். இந்தியா வரும் அமைச்சர் ராஜித சேனாரத்னாவை 15ஆம் தேதி புதுடெல்லியில் சந்திக்க திட்டமிட்டுள்ள தமிழக மீனவர்கள் சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள்.
எங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா, இலங்கை சிறையில் இருக்கிற இந்திய மீனவர்களும் இந்திய படகுகளும் விடுதலை செய்யணும் முதல்ல. ரெண்டாவது வந்து இருநாட்டு மீனவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக மீன் பிடிக்கணும். பரம்பரையா பாரம்பரியமாக மீன் பிடிச்ச பகுதியில் நிரந்தரமா மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஆவணம் செய்யணும்.
இலங்கையில் எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த ரணில் விக்ரமசிங்கே மனோ கணேசனை கேட்டுக் கொண்டுள்ளது குறித்து மனோ கணேசனின் பேட்டி, இலங்கையின் தென்பகுதியில் 3 தேவாலயங்கள் தாக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான செய்திகள் ஆகியவை கேட்கலாம். பர்மிய தமிழர்கள் குறித்த தொடர் இன்று இடம்பெறவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஜெருசலத்தில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்துக்கு வெளியே பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரோன் அவர்களின் பூத உடலுக்கு தொடர் வரிசையாக வந்து மக்கள் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். 8 வருடங்களாக ஹோமா நிலையில் இருந்து வந்த பின்னர் சனிக்கிழமை மரணமான ஷரோனுக்கு இஸ்ரேலிய பிரதமர் ஷிமோன் பெரஸ் அவர்கள் மலர் வளையம் வைத்து அமைதியாக நின்று மரியாதை செலுத்தினார். அஞ்சலி செலுத்த வந்த பெரும்பாலானவர்களை பொறுத்தவரை 1973ஆம் ஆண்டு போரில் அவர் எகிப்தியர்களை துரத்தி எடுத்தது பெரிய விடயமாக தெரிகின்றது. தெற்கு இஸ்ரேலில் இருக்கின்ற அவரது இடத்தில் ஷரோனின் சடலம் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக திங்களன்று அரசியல்வாதிகள் சிறப்பு நிகழ்வு ஒன்றை நடத்துவார்கள். அதில் உலகின் பல தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இலங்கையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு வந்த யுத்தத்தின் இறுதிப்பகுதியில் இடம்பெற்ற மனிதுரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்ட மீறல்கள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் பற்றி சுயாதீனமான நம்பகமான விசாரணை தேவை என்று அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கைக்கான தமது பயணத்தை மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவன் ஜே ராப் தனது விஜயத்தின் முடிவில் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதை தெரிவித்திருக்கிறார். நம்பகத்தன்மையுடன் கூடிய சுயாதீனமான விசாரணைகள் மூலமே உண்மையை கண்டறிய முடியும் எனவும், தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் குற்றம் அளித்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் இலங்கை அரசை அமெரிக்கா ஊக்குவிக்கிறது எனவும் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கூறியிருக்கிறார்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தின் மையப்பகுதியில் 2 கார் குண்டுகள் வெடித்ததில் குறைந்தபட்சம் 13 பேராவது கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் தாக்குதலில் நகர மத்தியில் இருக்கின்ற பஸ் நிலையம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது தாக்குதலில் நகரின் வடக்கில் நடந்திருக்கின்றது. கடந்த வருடத்தில் ஈராக்கில் அரசியல் பதட்டமும் வன்செயல்களும் கடுமையாக அதிகரித்திருக்கின்றன. கடந்த ஆண்டில் குண்டு தாக்குதல்கள் மற்றும் இலக்கு வைத்த படுகொலைகளில் சுமார் 9000 பேர் அங்கு கொல்லப்பட்டதாக ஐநா கூறியிருக்கின்றது. கடந்த 5 வருடங்களில் இதுதான் மிகவும் அதிகமான தொகையாகும்.
ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் மூத்த மதகுருக்களுக்கான தனது முதலாவது நியமனங்களை அடுத்த மாதம் அறிவிக்க இருப்பதாக பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவித்திருக்கிறார். ஹெய்டி, ஐவரிகோஸ் மற்றும் புர்கினா ஃபாசோ உள்ளிட்ட அபிவிருத்தி குறைந்த நாடுகளிலிருந்தும் திருச்சபை பிரதிநிதிகளை உள்ளடக்கும் விதத்தில் 19 புதிய கார்டினல்மாருக்கு பாப்பரசர் நியமனம் வழங்கியிருக்கிறார். வறிய மக்களை நோக்கி தனது ஆதரவுக்கரமாக பாப்பரசர் இந்த நியமனங்களை பார்க்கிறார். புதிதாக நியமனம் பெறும் 80 வயதை தாண்டிய 3 கார்டினல்களை தவிர மற்ற அனைவரும் அடுத்த பாப்பரசரை தெரிவு செய்ய தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை இலங்கையில் தேவாலயங்கள் மீது பெரும்பான்மை சிங்கள பௌத்த கடும்போக்கு மத குருமார் வன்செயல் தாக்குதலை நடத்தியதாக கிறிஸ்தவ குழுக்கள் கூறியிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை காலை பூசை வேளையில் பௌத்த மத குருமார் தலைமையிலான சுமார் 200 பேர் கொண்ட கும்பல் தாக்கல் நடத்தியதாக தென்பகுதி நகரான ஹிகடுவைச் சேர்ந்த மத போதகர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த தாக்குதல் நடக்கலாம் என்று போலீசார் தமக்கு எச்சரித்திருந்ததாகவும், ஆனால் அவர்கள் பௌத்த மதகுருமாரை தடுக்க தவறிவிட்டார்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிங்கள பௌத்த தேசியவாதம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும், தேவாலயங்கள் மீதான தாக்குதல்களில் இலக்கு வைக்கப்படுவதாகவும் அதிகரித்து வருவதாகவும் பிபிசி செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். இவை குறித்த மேலதிக தகவல்களை நேர்கள் பின்னர் கேட்கலாம்.
நமீபியாவில் அருகி வரும் விலங்கினத்தைச் சேர்ந்த கருப்பு காண்டாமிருகம் ஒன்றை வேட்டையாடி கொள்வதற்கான அனுமதி பத்திரம் ஒன்று அமெரிக்காவில் பெருந்தொகை பணத்திற்கு ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. டெக்சாஸ் மாநிலத்தில் நடந்த ஏல விற்பனையில் 3.5 லட்சம் டாலர்களுக்கு இந்த வேட்டை அனுமதி பத்திரம் விலை போயிருக்கிறது. இந்த ஏலத்தின் மூலம் கிடைத்த பணம் அனைத்தும் காண்டாமிருக பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களில் செலவிடப்படும் என்று டலஸ் சஃபாரி கிளப் என்ற நிறுவனம் கூறியிருக்கிறது. நமீபிய அரசாங்கத்தின் கோட்டா ஒதுக்கட்டின்படி இந்த அனுமதி பத்திரத்தின் மூலம் மிக வயதான ஆபத்தான ஆண் காண்டாமிருகம் ஒன்றை மட்டுமே வேட்டையாட முடியும். ஆனால் இந்த ஏல விற்பனையை மிருகநல செயற்பாட்டாளர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கை இந்திய மீனவர்களிடையே இந்த மாதம் 20ஆம் தேதி சென்னையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் உறுதி செய்திருந்த நிலையில் இந்த கூட்டம் நடப்பது சாத்தியம் இல்லை என்று இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னா இன்று பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். அவர் அப்படி கூறுவதற்கு என்ன காரணம் என்று அவரிடமே கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
டெல்லியில் வரும் 15ஆம் தேதி நடக்க இருக்கின்ற பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசப்போகின்ற விடயங்கள் பற்றிய ஆவணங்களை இந்திய பிரதமருக்கும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்றார் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன. தமிழக மீனவர்களை நீங்கள் டெல்லியில் சந்தித்து பேச இருப்பதாக முன்னர் செய்தி வெளியாக இருந்தது, அந்த பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்று அமைச்சரிடம் கேட்டேன். அவர்கள் என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன்படி இந்திய மீன்பிடித்துறைக்கு பொறுப்பான அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் நான் அவர்களை டெல்லியில் சந்திக்க இருக்கின்றேன். அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புதுடில்லிக்கு வருகிறார்கள் என்றார் ராஜித சேனாரத்ன. தமிழக சிறைகளில் இருக்கின்ற இலங்கை மீனவர்களை விடுவிக்க இருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். இலங்கையும் இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். அது பற்றி உங்களின் நிலைப்பாடு
என்ன?
முதலில் இந்த மீனவர்களின் பிரச்சினைக்கான தீர்வுக்கு முக்கிய தடையாக இருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான். அவர்தான் இருநாட்டு மீனவர்களிடையிலான பேச்சுவார்த்தையை இடையூறாக இருந்து நிறுத்தினார். மீனவர்களின் விடுதலையிலும் இதுதான் நிலைமை. நாங்கள் பெருமளவிலான இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளமை அவருக்கு பெரிய அழுத்தமாக மாறிவிட்டது. அதனாலேயே எமது மீனவர்களை விடுதலை செய்ய அவராகவே முன்வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ளவர்களை விடுவித்தால் மட்டும் போதாது. ஆந்திராவிலும் இலங்கையர்கள் 34 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் விடுவிக்க வேண்டும். அப்படியென்றால்தான் இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அவர்களின் மீனவர்களை நாங்கள் விடுதலை செய்ய முடியும் என்றார் இலங்கை அமைச்சர். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கான நல்லெண்ண நடவடிக்கையாக தமது மீனவர்களை விடுவிக்குமாறு தமிழக முதல்வர் கோரியிருக்கிறார். அதற்கு உங்களின் பதில் என்ன? நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழ்நாட்டுடன் இல்லை, இந்திய மத்திய அரசுடன் தான் பேசுகின்றோம். ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் ஒரு பாகம்தானே. அவர்கள் எமது மீனவர்கள் எல்லோரையும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு என்ற அமைச்சர் சேனாரத்னவிடம், எதிர்வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடக்க இருப்பதாக ஜெயலலிதா அறிவித்திருக்கின்ற கூட்டத்திற்கான இலங்கை பிரதிநிதிகளை நீங்கள் தயார் செய்து விட்டீர்களா என்று கேட்டேன். இன்னும் அப்படியான ஒரு தயார்படுத்தல்களும் எங்களிடம் இல்லை. எமது வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து கூட அதற்கான ஒரு அறிவிப்பு எங்களுக்கு இன்னும் வரவில்லை. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக பத்திரிகைகளில் தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்ற அமைச்சரிடம், அப்படியென்றால் இந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் 20ஆம் தேதி நடக்க வாய்ப்பிருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா என்று மீண்டும் கேட்டேன். எதிர்வரும் 15ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் அது பற்றி ஆராய்ந்து பார்க்க முடியும். 20ஆம் தேதி நடக்கும் என்று என்னால் உறுதிப்படுத்த முடியாது. அது பற்றி எங்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லை. எங்களுக்கு அறிவித்துவிட்டு தான் எங்களின் பிரதிநிதிகள் அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள முடியும் என்று எமது வெளியுறவு அமைச்சகம் எங்களுக்கு அறிவித்திருக்கிறது என்றார் இலங்கை அமைச்சர். சரி, தமிழ்நாட்டின் இந்த விடுதலை அறிவிப்புக்கு அப்பால் இந்திய மீனவர்களின் விடுதலை பற்றி இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களிடம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க திட்டம் இருக்கிறதா? தற்போது எங்கள் தரப்பில் அப்படியான ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படவில்லை. முன்னைய காலங்களில் இந்திய மீனவர்களை நாங்கள் கைது செய்தால் உடனடியாகவே விடுதலை செய்திருக்கின்றோம். இந்தியாவையும் அப்படி செய்யுமாறு நாங்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கின்றோம். தமிழ்நாடு குறைந்தபட்சம் ஓரிரு வாரங்களிலாவது எமது மீனவர்களை விடுதலை செய்து வந்தது. நாங்கள் நாட்கணக்கில் விடுதலை செய்தோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் விடுதலைக்கு 4-5 மாதங்கள் எடுத்தன. அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை வரை சென்றார்கள். எமது மீனவர்களின் படகுகளை அரசுடைமையாக்கினார்கள். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான முறையை கையாளுமாறு நாங்கள் கோரியிருக்கின்றோம். அதற்கு உரிய பதில் இன்னும் கிடைக்கவில்லை. அது பற்றி பேசுவதற்காகவே நான் இப்போது இந்தியா செல்கின்றேன் என்றார் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன.
இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னா அவர்களுடன் உரையாடியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை அரசின் இந்த கருத்து இன்று வந்துள்ள நிலையில் இருநாட்டு மீனவர்களிடையேயான பேச்சுவார்த்தைகள் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தியும் தமிழக சிறைகளில் இருக்கும் இலங்கை மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் நேற்று இரவு தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
பலரும் எதிர்பார்க்கும் வண்ணம் தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சென்னையில் எதிர்வரும் ஜனவரி 20ஆம் நாள் அன்று நடைபெறும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான சுமூகமான சூழல் உருவாக்கும் வகையில் தமிழக சிறைகளில் உள்ள இலங்கை மீனவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர். அதேபோல இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 275 தமிழக மீனவர்களும் ஓரிரு நாட்களில் விடுவிக்கப்படுவர் என ஜெயலலிதா நேற்று சனி இரவு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழக மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன. கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில், பின்னர் 2011 மார்ச் மாதத்தில் இருமுறை இருநாட்டு மீனவர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றனர். ஆனால் அக்கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இன்னமும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தெரியப்படுத்தவில்லை எனவும் முதல்வர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தவிரவும் மத்திய அரசை பொறுத்தவரை தமிழக மீனவர் பிரச்சனையில் அது அலட்சிய போக்குடன் தான் செயல்படுகிறது. பிரதமர் மன்மோகன் சிங்கால் தனக்கு எழுதப்பட்ட பல கடிதங்கள் இலங்கை மீனவர்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றன. அக்கடிதங்களில் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமை கச்சத்தீவு ஒப்பந்தங்களுக்கு பிறகு காலாவதியாகிவிட்டது என்ற ரீதியில்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிறார் ஜெயலலிதா. ஆயினும் கூட தனது கோரிக்கையினை ஏற்று மத்திய அரசு ஜனவரி 20ஆம் நாள் சென்னையில் நடைபெற இருக்கும் மீனவ சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக ஜெயலலிதா மேலும் தெரிவித்திருக்கிறார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். சென்னையில் இந்திய இலங்கை மீனவர்களிடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் குறித்து இப்பொழுது சந்தேகங்கள் எழுந்துள்ள போதிலும் இந்த மாதம் 15ஆம் தேதி புதுடில்லி வரும் இலங்கை மீன்பிடி அமைச்சரை தமிழக மீனவர்கள் குழு ஒன்று சந்திக்க இருக்கின்றது. அந்த கூட்டம் குறித்து அக்குழுவில் பங்கு பெறும் ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் என் தேவதாஸ் அவர்களிடம் பேசினேன். இலங்கை அமைச்சர் சென்னை பேச்சுவார்த்தைகள் சாத்தியப்படாது என்று கூறுவதற்கு முன்னர் இந்த பேட்டி ஒலிப்பதிவு செய்யப்பட்டது.
மீன்துறை வந்து எங்களுடைய துறை, இலங்கை அமைச்சராக இருந்தாலும் சரி இந்திய அமைச்சர்களாக இருந்தாலும் எங்களுடைய மீன்துறை. அதனால நாங்க போய் பார்க்கறதுக்கு உண்டான அழைப்புதல் வந்திருக்கு. நாங்க போய் சந்திக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சென்று சந்திப்போம் என்று கூறுகிறோம்.
இப்ப அந்த கூட்டத்துல வந்து எப்படி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மீனவர்கள் அமைப்பையும் இணைச்சுக்கிறீங்களா? அது குறித்து ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு முடிவு எதாவது எட்டப்பட்டிருக்கா?
இலங்கை மீன்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியில வந்து காரைக்கால் உள்பட எல்லா மீனவர்களும் செல்வதாக எல்லாருக்கும் வந்து செய்தி போயிருக்கு. எல்லாருமே போனா நாங்க 15ஆம் தேதி அவரை சந்திக்கிற மாதிரி இருக்கும்.
15ஆம் தேதி வந்து டெல்லியில கூட்டம் நடைபெற இருக்கின்ற அதே வேளையில வந்து இலங்கையினுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னா அவர்கள் வந்து டெல்லி கூட்டத்தில் சரத்பவார் அமைச்சர் அவர்களிடையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் அவர்களிடையே வந்து தமிழக மீனவர்களால் தங்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏற்படுது, எப்படி வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் குறிப்பா எடுத்து ஆதாரங்களோட நாங்கள் சமர்ப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க தரப்புலேருந்து?
இல்ல, எப்படின்னா இலங்கையினால வந்து இந்திய மீனவர்களுக்கும் பல 1000000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி இலங்கை மீனவர்களுக்கும் சிறு நஷ்டம் வந்திருக்காங்க. இது எதனால வருதுன்னா இருநாட்டு மீனவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுகமா நடக்காதனாலதான் வருது. இனிமேயாவது நம்ம ஒழுங்கா வந்து இனிமே மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வரமுறை ஏற்படுத்தி மீன் பிடிச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்.
இப்ப டெல்லிக்கு நீங்க போகும்பொழுது உங்க தரப்புல என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படும், விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல ஒரு முடிவு எட்டப்பட்டு விட்டதா?
எங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா இலங்கை சிறையில இருக்கிற இந்திய மீனவர்களும் இந்திய படகுகளும் விடுதலை செய்யணும் முதல்ல. ரெண்டாவது வந்து இருநாட்டு மீனவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக மீன் பிடிக்கணும். பரம்பரையா பாரம்பரியமாக மீன் பிடிச்ச வகையில் நிரந்தரமா மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஆவணம் செய்யணும். மீனவர்களை வந்து கடல்ல வந்து இலங்கை கடற்படையே இந்திய கடற்படையே வந்து செக் பண்ணும்போது உண்மையான அவன் மீன் பிடிக்கின்ற ஆவணம் இருந்தால் அவனை வந்து எந்த விதமான முகாந்திரம் இல்லாம அவனை உடனே அவன் அவங்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. தவறானவர்கள் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது பூரா எடுத்துக்கணும். அதுதான் நாங்க விரும்புறோம்.
இப்ப இதனிடையே வந்து இலங்கையிலிருந்து டெல்லிக்கும் சரி தமிழ்நாட்டில் 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தைக்கும் யார் யார் உறுதியாக செல்வார்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்குன்னு சில மீனவர்கள் அமைப்புகள் இலங்கையிலிருந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இது எந்த அளவுக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் பலனளிக்கும் அப்படின்னு சில சந்தேகங்கள் வந்து இலங்கை மீனவர் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. பிபிசிக்கு பேசும்போதே சொல்லியிருக்காங்க, இந்த டெல்லி கூட்டத்திலையும் சரி தமிழ்நாடு கூட்டத்திலையும் சரி இரு நாட்டு மீனவர்களும் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு இறுதியாகவும் உறுதியாகவும் ஒரு முடிவு வந்துவிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கா உங்க தரப்புல?
நிச்சயமா நாங்க நம்புறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே டெல்லி வந்திருந்த இலங்கை ஜனாதிபதியுடைய தம்பி பசில் ராஜபக்சே என்ன சொன்னார்னா, மீனவர்கள் நீங்க வந்து பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, மீனவர்களாகி நீங்க தான் உங்க பிரச்சனையை பேசி தீர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி மீனவர்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு சுற்று பேச்சுவார்த்தை நாங்கள் இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தொடர்ந்து நடத்தியிருக்கோம். ஆனா முற்று பெறுவதற்கு இரு நாட்டு அரசு அதிகாரிகளும் எங்க கூட இல்லாம இருந்ததான் இவ்வளவு நாளாக வந்து எங்களுடைய துரதிர்ஷ்டம்.
இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களை விடுவிப்பது என்று தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒரு முடிவெடுத்து அதை அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பு வந்து சென்னையில 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு அது வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்க கூடும் அப்படின்னு உங்களை போன்றவர்கள் பார்க்கிறீங்க?
இலங்கையில் உள்ள மீனவர்களை நம்ம இங்க சிறைச்சாலையில வச்சுக்கிட்டு ஒரு பேச்சு நடத்தணும்னா அந்த பேச்சு நிச்சயமா முற்றுப்பெறாது, அது வெற்றி அடையாது. இப்ப தமிழக முதல்வர் வந்து ஒரு மீனவனை வந்து இங்க ஜெயில வைக்காம அவனை விடுதலை பண்ணிட்டு அந்த பேச்சு நடத்தினா தான் அது முற்றுப்பெறுங்கிறது முதல்வருடைய ஐடியா. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது, மீனவர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு ஏற்பட்டிருக்கு.
அதே முன்னெடுப்பு வந்து விரைவாக இலங்கை அரசு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தமிழக மீனவர்கள்கிட்ட இருக்கா?
நிச்சயமா இருக்கு. உண்மையிலேயே வந்து நம்ம மீனவர்களை வந்து பரஸ்பரமா இந்திய மீனவர்களை வந்து இலங்கையையும் இலங்கை மீனவர்களை இந்திய அரசு வந்து விடுதலை பண்ணா உண்மையிலேயே சந்தோஷம். ஆனா நிச்சயமா நடக்கும், இலங்கையும் விடுதலை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் என் தேவதாஸ். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் தென்பகுதியில் 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் இன்று பௌத்த கடும்போக்குவாதிகளின் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதுகுறித்து பிபிசியின் தகவல்களை தொகுத்து தருகின்றார் பூபாலரத்னம் சீவகன்.
இலங்கையின் தென்பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 3 தேவாலயங்கள் தாக்கப்பட்டதாக கிறிஸ்தவ குழுக்கள் கூறியிருக்கின்றன. இவருக்கும் காயம் எதுவும் ஏற்படாவிட்டாலும் தேவாலயம் ஒன்றைச் சேர்ந்த ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தேவாலயங்களில் குறைந்தது 2 மீதான தாக்குதலாவது கடும்போக்கு பௌத்த மதகுருமாரும் கலந்து கொண்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். இலங்கையின் தெற்கே ஹிக்கழுவ பகுதியில் இருக்கின்ற 3 தேவாலயங்கள் மீதே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் 200 பேர் கொண்ட கும்பல் ஒன்று 20 அதிகமான பௌத்த மதகுருமா தலைமையில் வந்து தமது வழிபாட்டின் போது இந்த 2 தேவாலயங்களையும் அடுத்தடுத்து தாக்கியதாக அந்த தேவாலயங்களின் மதபோதகர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்கள். ஜன்னல்கள், இசை உபகரணங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை அவர்கள் அடித்து நொறுக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இரு சம்பவங்களின் பொழுதும் வழிபாட்டாளர்கள் தப்பியோடிவிட்டார்கள். ஒரு பௌத்த மதகுரு தன்னை இழிவான வார்த்தைகளால் திட்டி கொன்றுவிடப் போவதாக மிரட்டியதாக அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையைச் சேர்ந்த மதபோதகரான சிந்தக பிரசன் அவர்கள் பிபிசியிடம் கூறினார். தம் மீது சனிக்கிழமை இரவே தாக்கல் நடத்தலாம் என்று போலீசார் எச்சரித்திருந்ததாகவும் சம்பவம் நடந்தபொழுது போலீசார் ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்கள் பௌத்த குருமாரை தடுக்க எதுவும் செய்ததாக தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து அங்கிருக்கின்ற துணை மத போதகரான மஞ்சு அவர்கள் பிபிசியிடம் பேசுகையில்,
அந்த லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஆட்கள்லாம் அங்க திங்கிட்டு சுத்தி ஆளுங்க செய்யறாங்க, இந்த சர்ச் இங்க இருக்கு எனக்கு அதுங்க பௌத்த பிரதேசம் இது இங்கு இதுங்க இருக்கக்கூடாதுன்ட்டு இதுங்க அடிக்கினாங்க, வேலைக்கு போடணும்ட்டு அவங்க சொன்னாங்க. அதனால இன்றைக்கு காலையில நேற்று நாங்க எல்லா விசுவாசங்களையும் நேற்று ராவு எங்களுடைய சேர்த்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி ராவு அவங்க சேர்த்துல தான் இருந்தாங்க எல்லா விசுவாசம். காலையில் அதுக்கு பிறகு எப்பயும் ஆராதனை நடக்கிறது 10 மணிக்கு தான், ஆனால் இன்றைக்கு ஆராதனை நடந்து 8 மணிலேருந்து நாங்கள் 10 மணி ஆகக்குள்ளே ஆராதனை முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்க சாதி மாறுங்க வந்து சேர்த்து கல் அடித்து உடச்சி வீதிரங்கள் உடைச்சி அந்த பஃபல் அந்த மிக்சர் எங்கள்கிட்ட இந்த கிட்டார் எல்லாத்தையும் உடைச்சி டூல் ஆகிட்டாங்க எல்லாம். இனி நாங்கள் எல்லாம் பாஸ்டர் நாங்கள் விசுவாசங்கள்லாம் பிரதேசத்தில் இருக்க மற்ற வீட்டுங்களை போய் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டா ஒரு 2 hours பிறகு நாங்க திருப்பா வந்தது.
அந்த பௌத்த மதகுருமார் ஆமதுருமாரும் வந்தாங்களா அவங்க அடிக்கிறதுக்கு?
ஆமதுருமாருங்க, அதே போல அவங்களோட சேர்ந்து அவங்களோட இனிய பொடியம்மாருங்க எல்லாம் சும்மா சேர்ந்து தான் வந்தாங்க அடிக்கிறதுக்கு. ஒரு ஒரு ஆளுங்க தூக்காரங்க அவங்க இங்க தான் வந்தாங்க. இனி ஆமதுருமாருங்களும் வந்தாங்க என்கிட்ட வீடியோ அது இதுன்னு இப்ப நாங்க எடுத்து இருக்கிறோம்.
என்றார் மஞ்சு. இந்த விடயத்தில் போலீசாரின் செயற்பட முடியாத தன்மையை ஒப்புக்கொண்ட இலங்கை போலீஸ் தரப்பு பேச்சாளரான அஜித் ரோகன் அவர்கள் போலீஸ் குழு மிகவும் சிறியதாக இருந்ததாகவும் கூறினார். சம்பவம் குறித்த வீடியோக்கள் ஆராயப்பட்டு சட்டத்தை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமது தேவாலயங்களை மூடுமாறு அரசாங்க அதிகாரிகள் தம்மை அண்மையில் கேட்டதாகவும், ஆனால் அது குறித்த சட்ட நடவடிக்கைகளை தாம் இருப்பதாகவும் தேவாலய நிர்வாகங்கள் கூறுகின்றன. தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற இன்னும் ஒரு தேவாலயத்துக்கு கடந்த இரவு தீ வைக்கப்பட்டதாகவும், ஆனாலும் தீ பெரிதாக பரவுவதற்கு முன்னதாக அது அணைக்கப்பட்டு விட்டதாகவும் கிறிஸ்தவ அமைப்பு ஒன்று கூறுகின்றது. சிங்கள பௌத்த தேசியவாதம் மீண்டும் தீவிரமாகி வருகின்ற நிலையில் சிறிய சுயாதீன தேவாலயங்கள் மீதான தாக்குதல்கள் எண்ணிக்கையில் அதிகரித்து வருகின்றன என்றும், அவை குறித்த செய்திகளுக்கு பெரும்பாலும் தேசிய ஊடகங்களில் முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை என்றும் கொழும்பில் இருக்கும் எமது செய்தியாளர் கூறுகின்றார்.
செய்திக்குறிப்பை தொகுத்து தந்தவர் சீவகன். இலங்கையில் சிதறுண்டு இருக்கும் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கே கோரியுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இதுகுறித்து மனோ கணேசன் அவர்களிடமே கேட்டேன்.
நேற்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் சந்தித்து உரையாடி கொண்டிருந்தேன். அச்சந்திப்பு எனக்கும் அவருக்கும் இடையில் மாத்திரம் நடைபெற்றது. இந்த மேல்மாகாண சபை தேர்தலிலே எங்களது கட்சியின் அரசியல் குழுவின் முடிவின்படி நாங்கள் சந்தித்து எங்களது ஏழை சின்னத்திலே போட்டியிடப் போகின்றோம் என்ற அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிச்சதற்கு சென்றிருந்தேன். அந்த வேளையிலே தான் நாங்கள் ஐக்கிய கட்சியுடன் இருந்து விலகி தனித்து போட்டியிடக்கூடாது, ஐக்கிய கட்சியுடன் உடன்பாட்டுடன் நாங்கள் கூட்டணியாக போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லியிருந்தேன், இரண்டு கட்சிக்கும் இடையிலே மாத்திரம் ஒரு உடன்பாடு ஏற்படுமானால், கூட்டணி ஏற்படுமானால் அது இதில் உடன்பாடாக இருக்காது, மாறாக அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி தலைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசுக்கு எதிராக பாரிய கூட்டணி அமைக்கப்பட முடியுமானால் அது எங்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடும் என்ற அந்த அறிவிப்பை அவருக்கு கூறியிருந்தேன். அப்பொழுதுதான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அப்படியான ஒரு கூட்டணி ஏற்படுமானால் நாங்கள் வளமை போல எங்களது யானை சின்னத்திலே போட்டியிட வேண்டும் பெற்றோராத்தை தளர்த்திவிட்டு பொது சின்னத்திலே போட்டியிட தயாராக முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறி அதற்கான முயற்சியை செய்யுமாறிடம் கூறியிருந்தார். அத்தகைய ஒரு முயற்சியை தங்களது கட்சியிலும் கூட கருஜயசூரி செய்து கொண்டிருப்பதாகவும் என கூறியிருந்தார்.
ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உங்களிடம் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார், அதாவது சரத் பொன்சேகா அவர்களையும் ஜேவிபியையும் ஒரு பொதுவான ஒரு எதிர்கட்சி முன்னணிக்குள் கொண்டு வர முடியுமா என்று, அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட போகின்றீர்களா?
உண்மையிலேயே சரத் பொன்சேகாவுடன் எனக்கு தொடர்பு இருக்கின்றது, மக்கள் விடுதலை முன்னணியும் கூட தொடர்பு இருக்கின்றது. இது எப்படி இருந்தாலும் கூட இந்த கோரிக்கையை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்றுத்தான் முன்வைத்திருந்தார். ஆகவே அவகாசம் இல்லாத காரணத்தினாலே என்னால் உடனடியாக தொடர்புகளை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இது எப்படி இருந்தாலும் கூட நான் அறிந்தவரை சரத் பொன்சேகா அவர்களும் மக்கள் விடுதலை முன்னணி அதாவது ஜேவிபி அவர்களும் இந்த தேர்தலிலே தனித்து போடுவதற்குத்தான் தாரை கொண்டிருப்பதாக தெரிகின்றது. தையர் கூட்டணிக்கு உடன்பாட்டுக்கு அவ்வளவு தோன்றவில்லை. காரணம், இந்த தேர்தல் மூலமாக தனது பார்ப்பதற்கு சரத் பொன்சேகா ஜனநாயக கட்சி தயாராக கொண்டிருப்பது என்றாக வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி மீது அதிருப்தி கொண்டிருக்கக்கூடிய சிங்கள வாக்காளர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்ற அபரிதமான நம்பிக்கையிலே சரத் பொன்சேகா காய்கள் நகர்த்திக் கொண்டிருக்கின்றார். அதே வேளையிலே மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி லால் காந்த முன்னாள் பாராளுமன்றப்படரை கொழும்பிலே களமிறக்கி அவர் மூலமாக தங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வருவாழ்வு அல்லது தங்களது அரசியல் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தங்களது செல்வாக்கை கட்டி நிமிர்த்துவதற்கு முயற்சியதாக தெரிகின்றது. ஆகவே இத்தகைய கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியம் அந்த அளவாக பிரகாசமாக இல்லை என்பதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை.
இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு எதிரான ஒரு பொது எதிர்கட்சி கூட்டணி அப்படிங்கிறது வந்து அண்மையில் நடந்த பல தேர்தல்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது தான் வந்து தேர்தல் முடிவுகள் யதார்த்தமாக வெளிக்காட்டுகின்றன. அப்போ எதன் அடிப்படையில் வந்து ரணில் விக்ரமசிங்கே இப்படியான ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்து செல்வதற்காக உங்களை அணுகினார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியில் தனியாக முடியாததை மற்ற கட்சிகள் சேர்ந்து செய்துவிட முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்வி எழுது இல்லையா?
உண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுக்குள்ளே கூட கருஜயசி அவர்கள் இத்தகைய முயற்சி எதிர்கொள்வதாகத்தான் சொல்லியிருந்தார். அதுக்கு மேலதிகமாக என்னையும் ஈடுபடுமாறுதான் கோரியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த ஆளும் ஐக்கிய சுதந்திர மக்கள் கூட்டமைப்புக்கு எதிராக பல்வேறு முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டு அது தோல்வி கொடுத்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் அகற்ற வேண்டும் என்ற அந்த எங்களது எதிர்பார்ப்பிலே பொது எதிர்பார்ப்பிலே எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஆக வேண்டும். ஆகவே எவ்வளவுதான் தோல்வியில் முடிந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இத்தகைய பாரிய ஒரு கூட்டணியை புதிய ஒரு தெளிவுடன் புதிய ஒரு முனைப்புடன் முன்கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது.
இப்போ மனோ, உங்களை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நீங்கள் முன்னர் இணைந்து போட்டியிட்டீர்கள், அது பிறகு உங்களுக்கே வந்து பல கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தேசிய பட்டியலில் ஒரு இடம் கொடுப்பது என்பது வந்தபொழுது கூட உங்களுக்கு கொடுக்காமல் அதை வேறு ஒருவருக்கு கொடுத்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சி. அப்படியான உரசல்களும் மனக்கசப்புகளும் இருக்கும் பொழுது நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? பொதுவான ஒரு எதிர்கட்சி முன்னணி ஏற்பட்டால்
அப்படியல்ல, ஐக்கிய நீதி கட்சி என்பது வெறுமனே ரணில் விக்ரமசிங்கே என்பவர் மாத்திரமல்ல, இந்த தனிப்பட்ட கசப்பான அனுபவம் இருந்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் மீறி நாங்கள் பொதுவான தேசிய நோக்கிலே தமிழ் இனத்தின் அதே போல முழு நாட்டின் மக்களின் தன்மையை கடந்து செயல்பட வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. கொழும்பு மாநகர சபை என்பதுதான் ஐக்கிய நீதி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநகர சபை உள்ளுர சபையாக இருக்கின்றது. அந்த சபையிலும் கூட எங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணி ஆறு உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாவிட்டால் அந்த சபையிலே அந்த ஐக்கிய கட்சியின் ஆட்சி வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே ஐக்கிய கட்சியை விட ரணில் விக்ரமசிங்கே விட நாங்கள் பொறுப்பாக
ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன். இலங்கையில் 1998 விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தின் சிதிலங்களும் அதில் பயணித்தவர்களின் உடைமைகளின் சில பகுதிகளும் யாழ்ப்பாணத்தில் நேற்றும் இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதை கண்ட சிலர் சில பொருட்களை அடையாளம் கண்டுள்ளதாக கூறுகின்றார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அவரது செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடமேற்கு இரணைதீவு கடற்பரப்பில் கடந்த 1998 விடுதலை புலிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்ற லயனயார் விமானத்தின் சிதைவுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ள தடைய பொருட்களில் 12 வரையிலான பொருட்கள் பொதுமக்களினால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரசன்னா தசாநாயக தெரிவித்திருக்கின்றார். இரணைதீவு கடற்பரப்பில் விழுந்திருந்த இந்த விமானத்தின் சிதைவுகள் கடந்த வருடம் மே மாதம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கடற்படை சுழியோடிகளின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட விமான பாகங்களில் விமானத்தில் பயணம் செய்தவர்களின் உடைமைகள், பெண் ஒருவரின் தேசிய அடையாள அட்டை, செயற்கை பல் ஒன்று உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. பொதுமக்களினால் அடையாளம் காணப்படுவதற்காக இந்த தடை பொருட்கள் யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் பூங்காவுக்கு அருகில் 2வது நாளாக இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை பார்வையிட்டவர்களில் சிலர் தமது உறவினர்கள் இந்த விமானத்தில் பயணம் செய்ததாக கூறி அவருடைய உடைமைகள் என தெரிவித்து சில பொருட்களை அடையாளம் காட்டியுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரசன்னா தசாநாயக தெரிவித்தார். இதனை வந்து பார்வையிட்டவர்கள் சில பொருட்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த விமானத்தில் பயணம் செய்த தமது உறவினர்களின் உடைகள் என கூறி சேலைகள், காற்சட்டைகள் போன்ற உடைகளையும் பிரயாண பைகள் மற்றும் பொருட்களையும் சுமார் 10-12 பேர் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். இந்த பொருட்களின் சரியான அடையாளம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கின்றது. நீதிமன்றத்தின் பொறுப்பில் சட்டமா அதிபர் மற்றும் இந்த விமானம் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்ற பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரே இது பற்றிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் அடையாளம் காட்டியவர்களின் சாட்சியங்களுடன் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்றார் இந்த லயனயார் விமானம் தொடர்பாக பகுப்பாய்வு விசாரணைகளுக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரசன்னா தசநாயக் அவர்கள். பலாலி விமானதளத்திலிருந்து கொழும்பு ரத்மலானை விமான நிலையத்தை நோக்கி கடந்த 1998 செப்டம்பர் மாதம் 29 48 பயணிகளுடன் புறப்பட்ட இந்த ஆண்டனோவ் ரக லயனயார் விமானம் 10 நேரத்தில் விமானதளத்தின் கண்காணிப்பு திரையிலிருந்து மறைந்து போனது. இந்த விமானத்தில் உக்ரைன் நாட்டவர்கள் உள்ளிட்ட 7 விமான பணியாளர்களும் இருந்தனர். இந்த விமானத்தை விடுதலை புலிகளே வன்னி பிரதேச வான்பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 15 வருடங்களின் பின்னர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளின் மூலம் இந்த விமானம் இரணைதீவு கடற்பரப்பில் வீழ்ந்திருந்ததாக கண்டறியப்பட்டு 2 விமானத்தின் பாகங்கள் மற்றும் தடயங்களை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவ்வாறு மீட்கப்பட்ட தடய பொருட்களே நேற்றும் இன்றும் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நிறைவாக, பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் தற்கொலை குண்டுதாரியிடமிருந்து தனது பள்ளிக்கூடத்தை காத்த வீரம் மிக்க ஒரு சிறுவனுக்கு உயரிய விருதுக்கு சிபார்சு ஒன்றை செய்திருக்கின்றார். இது குறித்து பிபிசியின் அலீம் மக்பூலின் செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன்.
இங்கு ஒரு மாணவன் இப்பொழுது இல்லை. ஹங்கரியில் இருக்கின்ற இந்த அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் 9 வகுப்பில் இந்த இடத்தில் தான் எஜாஸ் ஹசன் வழக்கமாக அமர்ந்திருப்பார். அவன் என்னுடைய நண்பன். எனது வீட்டு பாடங்களை செய்ய அவன் எனக்கு நிறைய உதவுவான். அவனை இழந்தது எனக்கு கவலை, ஆனால் அவன் என்னுடைய நண்பன் என்பதால் எனக்கு பெருமைதான் என்கின்றார் அந்த சகமானவர். இங்கு அசம்பிளி வேளையில் ஒருவன் தற்கொலை அங்கியுடன் பள்ளிக்கூட வாசலுக்கு வெளியே இருந்ததை எஜாஸ் கண்டிருக்கின்றார். குண்டுதாரியை தடுக்க அவர் முடிவு செய்திருக்கின்றார். ஆனால் குண்டுதாரி அங்கேயே வெடிக்கச் செய்யவே எடிசாஸும் அதில் கொல்லப்பட்டு விட்டார். எடிசாஸின் கதையை கேட்டவுடன் பாகிஸ்தானின் அனைத்து பகுதியிலும் இருந்து வந்த எதிர்வலைகள் அவரது குடும்பத்துக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்கின்றது. அவருக்கு உயர் பொதுமக்கள் விருது வழங்கப்பட வேண்டும் என்று அவர்களில் பலர் கேட்டிருக்கின்றார்கள். அவன் தனது இளைய மகன் என்றும் அவன் தனது சக மாணவர்கள் 500 பேரை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்திருக்கின்றான் என்றும் அவருடைய தந்தை முஜாஹித் கூறுகின்றார். அவன் ஒரு மாவீரன் என்கின்றார் அவர். இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் எரிசாஸை பாராட்ட வேகமாகவே வந்துவிட்டார்கள். 13 வயது பையன்கள் இந்த வயதில் அவர் சந்தித்த அந்த பயங்கரத்தை எதிர்கொள்ளக்கூடாது. ஆனால் எரிசாஸ் காட்டிய வீரத்தில் ஒரு சிறு பகுதியாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு இருந்திருந்தால் பிள்ளைகள் வளர்வதற்கான மிகவும் பாதுகாப்பான ஒரு இடமாக பாகிஸ்தான் இருந்திருக்கும் என்று பலர் கூறுகின்றார்கள்.
இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.